இனிய பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி பயண புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். கோ சாமிநாதன், SR அரங்கநாதன் நூலக நிர்வாகி. நூலின்றி அமையாது என்ற நிகழ்விலே இன்று நாம் கேட்க இருப்பது ஸ்பேஸ் எக்ஸ் என்ற புத்தகத்தின் மதிப்புரை. இதன் ஆசிரியர் ஜே பால் முருகன். இந்த நூலினை பாரதி புத்தகாலயம் 2021 வெளியிட்டுள்ளது. 128 கொண்ட புத்தகத்தின் விலை ₹120. இந்த நூலின் ஆசிரியர் ஜே பால் முருகன் திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோவில் விஞ்ஞானியாக பணியாற்றுகிறார். வெற்றி என்பது எல்லோருக்கும் ஒரே இரவில் வந்துவிடாது என்ற பழமொழி உலகம் முழுவதும் நம்பப்படுகிறது. அதேபோல் எலன் மாஸ்க் என்ற மனிதருக்கும் வந்துவிடவில்லை. எலன் மாஸ்க் என்ற பெயர் இன்றைய உலக இளைஞர்களின் தன்னம்பிக்கை வார்த்தை. எல்லா விதமான மோசமான விமர்சனங்களை தாண்டி தன்னுடைய கடின உழைப்பால், அறிவால், திறமையால் மற்றும் மேலாண்மை திறனால் இன்றைய நூற்றாண்டின் மிகப்பெரிய வெற்றியாளர் எலன் மாஸ்க் தான். இந்தியாவின் விக்ரம் சாராபாய் அறிவியலில் மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர். 1960 காலகட்டங்களில் இந்தியாவும் விண்வெளியில் சாதனை படைக்கும் என்று கனவு கண்டவர். இதேபோல் எலன் மாஸ்க் என்ற இளைஞரும் 2000 மார்ஸ் ராக்கெட்டை மீண்டும் பயன்படுத்துவது பற்றி பேசும் போதெல்லாம் உலகம் ஏளனமாக பார்த்தது. மேலும் ஒரு தனியார் கம்பெனி ஓனர் விண்வெளி எதிர்கால தொழில்நுட்பங்களை பற்றி பேசும்போது நாசா போன்ற உச்சத்தில் இருந்த அரசு விண்வெளி மையங்கள் அவரின் பேச்சை செவி கொடுத்து கேட்க கூட இல்லை. அதெல்லாம் தாண்டி இன்று நாசாவே கூப்பிட்டு நிறைய ஒப்பந்தங்களை எலன் மாஸ்கிடம் போட்டு உள்ளது என்பது. இதற்கு காரணம் அவரும் மற்றும் அவரின் அணியின் அயராத உழைப்பு. 1999 பேபால் என்ற கம்பெனியை ஆரம்பித்து அதில் ஈட்டிய $166 மில்லியன் பணத்தை கொண்டு வேறு சில கம்பெனிகளில் முதலீடு செய்தார். பேபால் கம்பெனியை இபேவிற்கு விற்றுவிட்டு அதில் கிடைத்த தொகையை 2002 ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனது கனிவான விண்வெளி நிறுவனத்தை தொடங்கினார். அதில் $90 மில்லியன் முதலீடு செய்தார். தனது சொந்த பணத்தில் தனி ஒருவராக இதனை தொடங்கினார். 2003 டெஸ்லா என்ற கார் கம்பெனியை தொடங்கி $65 மில்லியன் முதலீடும், 2006 சோலார் சிட்டி என்ற கம்பெனியை தொடங்கி $10 மில்லியன் முதலீடும் செய்தார். சர்வதேச விண்வெளி மாநாடு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டில் நடைபெறும். தொடக்க காலங்களில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவரின் தொழில்நுட்ப பற்றி பேசும்போது அத்தனை கவனம் ஈர்ப்பு பெறவில்லை. ஸ்பேஸ் எக்ஸ் தொடங்குவதற்கு ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் ராக்கெட் என்ஜினை வாங்க முயற்சி செய்தார். எதிர்பார்த்த விலைக்கு கிடைக்கவில்லை. எனவே ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியை தொடங்கி குறைந்த விலையில் ராக்கெட் தயாரிக்க முடிவு செய்தார். மாநாடுகளில் கலந்து கொண்டு என்னால் குறைந்த விலையில் செயற்கைக்கோளினை அனுப்ப முடியும் என்று சொல்லும்போது யாரும் நம்புவதாக இல்லை. தன்னுடைய 3 ராக்கெட்டுகள் தோல்வியில் தந்த பொழுதும் மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்து செப்டம்பர் 2002 அன்று பால்கன் 1 என்ற ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். திரவ எரிபொருள் ராக்கெட்டை விண்ணுக்கு செலுத்திய முதல் தனியார் முதலீடு செய்த விண்வெளி நிறுவனம் என்ற பெயர் பெற்றது. July 2009 முதல் வணிக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. இதுபோல் December 2010 முதன் முதலில் ஆளில்லாத டிராகன் விண்கலத்தை விண்ணில் சுற்றுப்பாதையில் செலுத்தி பத்திரமாக மீட்டெடுத்தது. ஆளில்லா ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தை May 2012 சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பி 2015 டிசம்பரில் விண்வெளியின் சுற்றுப்பாதைக்கு சென்ற பால்கன் 9 ராக்கெட்டின் முதல் நிலையை நிலத்தில் மீட்டெடுத்தது மிகப்பெரிய சாதனையை படைத்தது. 2016 ஏப்ரலில் ராக்கெட்டின் முதல் நிலையை கடலில் மேடை அமைத்து மீட்டெடுத்தது. இந்த மீட்டெடுத்த ராக்கெட்டின் முதல் தளத்தை மீண்டும் March 2017 விண்ணில் செலுத்தி 2வது முறையாக மீட்டெடுத்து சாதனை செய்தது. உலகின் மிகப்பெரிய வணிக செயற்கைக்கோள் விண்மீன்களின் தொகுப்பான ஸ்டார்லிங் ஆப்பரேட்டரை வைத்துள்ள செயற்கைக்கோள்கள் மூலம் அதிக வேக இன்டர்நெட் கொடுக்கும் நிறுவனம் என்ற பெயரை 2020 ஜனவரியில் பெற்றது. மனித மதிப்பீடு செய்யப்பட்ட ஆளில்லா விண்கலத்தை க்ரூ டிராகன் டெமோ 1 சர்வதேச விண்வெளி நிலையத்தையோடு தன்னிச்சையாக நிலைநிறுத்திய முதல் தனியார் நிறுவனம் என்ற பெருமையை 2019 மார்ச்சில் நிகழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பும் திட்டத்திற்கு நாசா அனுமதி வழங்கியது. விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பிய தனியார் நிறுவனம் என்ற பெருமையையும், உலகமே COVID-19 பாதிக்கப்பட்டிருந்த பொழுது May 2020 நிகழ்த்தியது. விண்வெளி பயணத்தில் செலவை குறைக்கும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு தான் உலகின் அனைத்து விண்வெளி நிறுவனங்களும் முக்கியத்துவம் கொடுக்கும். SpaceX நாசாவுடன் இணைந்து புதிய தலைமுறையினரை உற்சாகமும் ஆர்வமும் உள்ள விண்வெளி துறையில் ஈடுபட ஊக்கமளித்துள்ளது. தன்னுடைய மிகச்சிறந்த தொழில்நுட்பம் மற்றும் மறுபயன்பாடு மூலம் மிக குறைந்த விலையில் விண்வெளி போக்குவரத்தை உருவாக்கியது. மிக பெரும் தொகையை ரஷ்யாவிற்கு கொடுத்து வந்த நாசா இப்பொழுது SpaceX மூலம் குறைந்த விலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்கலங்கள், சரக்குகள், ஆய்வு கருவிகள் மற்றும் பறக்கும் விண்வெளி வீரர்கள் குழுவை அனுப்பி பயன்பெற்று வருகிறது. 1970களில் தன்னுடைய விமான வகை விண்வெளி ஓடங்களை பயன்படுத்தி வந்தது. ஒரு கிலோ பொருள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப $54,500 என்ற வகையில் செலவு இருந்தது. மேலும் 14 விண்வெளி வீரர்களை 2 விபத்துக்கள் மூலம் இழக்கவும் நேர்ந்தது. ஆனால் SpaceX தன்னுடைய பால்கன் ராக்கெட் மூலம் ஒரு கிலோவை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப $2,700 மட்டுமே வசூல் செய்தது. மேலும் வீரர்கள் ஆபத்து காலத்தில் வெளியேறக்கூடிய பாதுகாப்பு அம்சமும் உள்ளது. இப்பொழுது எந்த நாடு முதலில் சந்திரன் அல்லது செவ்வாய் கிரகத்தில் தனது மனிதர்கள் வாழக்கூடிய காலனியை அமைக்கப் போகிறது என்பதற்கான அறிவியல் போர் நடைபெற்று வருகிறது. ஒரு காலனி விண்வெளியில் அமைந்தால் விண்வெளி வீரர்களுக்கு முக்கிய ஊட்டச்சத்துடன் கூடிய கூடுதலான உணவு தேவைகளை வழங்க நாசா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் முள்ளங்கி வளர்த்து வருகின்றது. அவை பூமிக்கு அனுப்பி ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் நாசா கூறியுள்ளது. ஆர்டமிக்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் நாசாவும் SpaceX இணைந்து முதல் பெண் விண்வெளி வீராங்கனையை சந்திரனில் மேற்பரப்புக்கு அனுப்ப பணியாற்றி வருகிறது. SpaceX உடன் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தால் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் ஒரு விண்வெளி வீரருக்கு $55 மில்லியன் மட்டுமே செலவழிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் வரி செலுத்தும் அமெரிக்கர்களின் பணம் வீணாக செலவழிக்கப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது என நாகா பெருமையுடன் கூறியுள்ளது. மிக குறைந்த விலையில் சாதாரண மனிதன் கூட விண்வெளிக்கு சென்று வரும் நாள் மிக அருகில் உள்ளது என்பதை SpaceX வலுவான தொழில்நுட்பத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் நிரூபித்து வருகின்றது. SpaceX ஏவுகணை வாகனங்களில் பயன்படுத்த மெர்லின், கெஸ்ட்ரால் மற்றும் ராப்டர் என்ஜின்களை உருவாக்கியது. இதுபோக டிராகன் விண்கலத்தில் எதிர்வினை கட்டுப்பாடு அமைப்புக்கு பயன்படும் சிறிய வகை டிராகோ என்ஜினை வடிவமைத்தது. மேலும் ராக்கெட்டில் பழுது ஏற்படும் பொழுது விண்வெளி வீரர்கள் விரைவாக வெளியேறுவதற்கு சூப்பர் டிராகோ என்ஜின்கள் க்ரூ டிராகன் விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். மெர்லின் என்ஜின் தான் ஆரம்பகால SpaceX ராக்கெட்டான பால்கன் 1 பயன்படுத்தப்பட்டது. 2 நிலை அடுக்குகளை கொண்ட பால்கன் 1 ராக்கெட்டின் முதல் கட்டத்தை இயக்குவதற்கு இந்த மெர்லின் முதல் பயன்படுத்தப்பட்டது. இப்போது பால்கன் 9 மற்றும் பால்கன் ஹெவி வாகனங்களின் 2 நிலைகளிலும் மெர்லின் என்ஜின் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மெர்லின் என்ஜின் என்பது ஒரு எரிவாயு ஜெனரேட்டர், சக்தி சுழற்சியில் இயங்கக்கூடியது. திரவ ஆக்சிஜன் மற்றும் RP-1 எனப்படும் விண்வெளி ராக்கெட் தரம் வாய்ந்த மண்ணெண்ணெய் ஆகியவற்றை உந்து சக்திகளாக பயன்படுத்தும் ராக்கெட் இயந்திரங்களின் குடும்ப வகையைச் சார்ந்தது. பால்கன் 9 குடும்பத்தைச் சேர்ந்த ராக்கெட்டுகளில் கடந்த June 2010 முதல் 11 125 முறை செயற்கைக்கோள்கள் அல்லது சரக்குகளை கொண்டு விண்ணில் ஏவப்பட்டது. இதில் 123 தடவை ராக்கெட் ஏவியில் சுற்றுப்பாதையில் சென்று முழு வெற்றி கிட்டியது. ஒரு ராக்கெட்டை வடிவமைக்க முதலில் தேர்வு செய்ய வேண்டியது அதன் வடிவியல் சம்பந்தமான விட்டம், உயரம் மற்றும் தேவையான உந்துதல், எத்தனை நிலைகள் மற்றும் மொத்த எடை, ஏவுதளம் உள்ள இடம், மீட்பு தொழில்நுட்பம் மற்றும் இன்னும் பல. 2011 நாசாவின் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலங்கள் எல்லாம் ஓய்வு பெற்றுவிட்டன. இதனால் கடந்த 9 வருடமாக அமெரிக்க வீரர்கள் ரஷ்யாவின் சோயிஸ் ராக்கெட் தான் விண்வெளிக்கு சென்று வந்தனர். மிகப்பெரிய தொகையை, அதாவது விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கு 600 கோடி என்று ரஷ்யாவிற்கு கொடுத்து வந்ததோடு இல்லாமல் அவர்களை நம்பியிருந்தால் விமர்சனங்களுக்கு நாசா உட்படுத்தப்பட்டது. COVID-19 காலத்தில் உலகமே முடங்கிய நிலையில் SpaceX தங்கள் வேலைகளை தொடக்கத்தின் முதல் செய்து கொண்டே இருந்தார்கள். டக்ளஸ் ஹார்லி மற்றும் ராபர்ட் பெவின் ஹென் என்ற இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்களை அமெரிக்காவின் தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ்எக்ஸ் தன்னுடைய பால்கன் 9 Block 5 ராக்கெட் மூலம் 30/5/2020 சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பிய முதல் தனியார் விண்வெளி நிறுவனம் என்ற சாதனையை படைத்தது. அமெரிக்க மண்ணிலிருந்து அமெரிக்க வீரர்கள் விண்ணிற்கு சென்றனர் என்று இன்றைய தலைமுறை அமெரிக்கர்கள் சந்தோஷத்தில் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதன் மூலம் சுழற்சி முறை வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தில் தொடர்ந்து பங்கு பெறும் இந்த குரு டிராகன் விண்கலம் 63 நாட்கள் ISS-இன் உடன் இணைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் இருவரும் அமெரிக்காவின் மிக மூத்த விண்வெளி வீரர்கள். ஏற்கனவே பலமுறை நாசாவின் விண்வெளி விண்கலத்தில் பயணித்து இருக்கிறார்கள். இந்த அனுபவம் பெற்ற வீரர்களை தான் நம்பிக்கையோடு ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டின் முதல் விண்வெளி பயணத்திற்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். ராக்கெட் தோல்வியடைந்தால் இந்த மூத்த வீரர்களை நாசா இழந்திருக்கும். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஏற்கனவே இந்த ராக்கெட் பலமுறை விண்வெளி சாதனங்களை ISS-க்கு வெற்றிகரமாக கொண்டு சென்றிருக்கிறது. இதுவரை ஒரு தோல்வியை கூட அது கண்டதில்லை. ராக்கெட்டில் ஏதேனும் கோளாறு வந்து தோல்வியை நோக்கி செல்லும் போது விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக வெளியேற எஸ்கேப் அமைப்புள்ளது. இது விண்வெளி வீரர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கிறது. நாசாவின் பழைய கொலம்பியா போன்ற விண்கலத்தில் அந்த பாதுகாப்பு முறை இல்லை. அதனால் 2 முறை நாசாவின் விண்வெளி விண்கலம் சேலஞ்சர் மற்றும் கொலம்பியா விண்கலங்கள் தோல்வியடைந்த பொழுது அனுபவம் வாய்ந்த திறமையான விண்வெளி வீரர்கள் இழக்க நேரிட்டது. வணக்கம்
நேர்களே, இதுவரை ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி பயண புத்தகத்தின் மதிப்புரையை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கு சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.